பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நவீன உலகத்துல எத்தனையோ புதுமைகள் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா பெண்களுடைய பாதுகாப்பு மட்டும் இன்னும் ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்கு. பெண்கள் என்னதான் ஆண்களுக்கு நிகரா அனைத்து துறைகள்லயும் வெற்றி பெற்றாலும் கூட, இன்னும் பல பெண்கள் பல இடங்கள்ல ஒரு விதமான துன்பங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பருவமடைந்த பெண்களை வீட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் பெண் பிள்ளைகள் பற்ற அனைத்து தாய்மார்களும் அதிகப்படியாக சொல்லக்கூடிய ஒரு வசனங்க. அப்படி பயந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட பெண்களை சாதனையாளர்களாக பார்க்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஜோமன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கவிஞர் ஜோ டெய்சி ராணி அவர்கள் உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் ஜோ டெய்சி ராணி, ஜோமன் ஃபவுண்டேஷனோட நிறுவனர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நம்ம புதுகை பண்பலை வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து ஐநா சபையால 2011 கடைபிடிக்கப்பட்டு வருது. 2011 ஆரம்பிச்சிருந்தாலும் 2012 வருஷத்திலிருந்துதான் அக்டோபர் 11 வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி இப்ப அடுத்தடுத்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கருப்பொருளோட நம்ம இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் உரிமைகளில் முதலீடு செய்யுங்கள், எங்கள் தலைமை எங்கள் நல்வாழ்வு அப்படிங்கிற கருப்பொருள்ல தான் இந்த வருஷம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த தினத்தோட நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, பெண் சிசு கொலைகளை வந்து தடுக்கணும், பாலின சமத்துவமின்மையை வந்து குறைக்கணும், பெண்களுக்கு வந்து சம உரிமை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய முடிவு பண்ணி நாம எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வர தினம்தான்
இந்த தினம். பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடிட்டு இருந்த காலகட்டத்துல, அதே நேரம் முன்ன உள்ள காலங்கள்ல பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய பிறப்பு முதல் எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு, இதே காலம் இப்ப உள்ள கால மாற்றங்கள் பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்கி இருக்கு மேடம்?
கண்டிப்பா இதை பத்தி சொல்லலாம் சார். அதாவது இடையில வந்து மாறி இருக்குது, முன்னாடி வந்து பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசுறதும் காட்டியும், அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு முன்னாடி காலம் ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க. தன்னோட குழுவினரையும் தன்னோட கூட்டத்தினரையும் வழி நடத்தி தலைமை பண்போட செல்லக்கூடியவங்களா வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு, அதன் பிறகு பெண்கள் வந்து எப்படியெல்லாம் மாற்றப்படுறாங்க, அவங்களோட இயல்பு அவங்களோட இயற்கையான சில சூழ்நிலைகளோட உடல் அமைப்பால அவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கறத கொண்டு வந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதன் பிறகு இன்னைக்கு வந்து நம்ம திரும்ப முன்னேறி இருக்கோம் அப்படிங்கறத பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சமூகம் வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி சமூகம் தான். இந்த தாய் வழி சமூகம் வந்து என்னத்த சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் தான் வந்து தன்னோட கூட்டத்தையும் தன்னோட குடும்பத்தினையும் தன்னோட குழுவினர்களையும் தலைமை பண்புல இருந்து வழி நடத்தினா அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி காலங்கள் சங்க இலக்கிய காலங்கள்ல பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதன் பிறகு வந்து பெண்கள் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, ஒரு மாற்றுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சில கருத்துகள் வந்து திணிக்கப்படுது. கண்டிப்பா வந்து பெண்களை பத்தி பேசும் பொழுது பாரதியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. பாரதி வந்து ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாங்க, அதாவது பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசல், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு சொல்ற பாரதி வந்து, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையத்தில் பேதமை ஆற்றிடும் காணீர் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம அறிவு அப்படிங்கறது நம்ம வெளியில இருந்து எடுத்து வளர்த்துக்கிறது, ஆனா பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வீட்டான், அதாவது நமக்குள்ள ஞானம் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஞானத்தை அவர் சொல்றாரு. ஆக்சுவலா வெளியில இருந்து நம்ம கற்றுக்கொள்றதை விட இயல்பாவே வந்து பெண்ணுக்குள்ள வந்து சில திறமைகள் அடிப்படை திறமைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளே உணரணும். நம்ம உணராட்டியும் கூட இந்த மாதிரியான சில செய்யுள்கள் இதன் மூலம் நம்ம வந்து உணர முடியும். நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் வந்து பாலிய விவாகம், இது எல்லாமே வந்து பெண் குழந்தைகள் வந்து அடிமைத்தனத்துலதான் வந்து வச்சிருந்தாங்க. இதுல இருந்து நம்ம வந்து இடப்பட்ட காலத்துல இருந்து மீண்டு வரத்துக்கே வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து ரொம்ப போராடி இருக்கோம், ரொம்ப எத்தனையோ உயிர்களை வந்து தியாகம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி எத்தனையோ பெண்களோட தியாகங்கள், நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்க முடியாம நான் சமீபத்துல ஒரு உடன்கட்டை ஏறின அந்த ஒரு பதிவை வந்து நான் படிச்சேன். ஏறின ஒரு பெண்ணோட சூழ்நிலையை பத்தின ஒரு பதிவை, அதை படிக்க படிக்க பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் நான் தூங்கல. ஏன் அப்படின்னா அந்த சூழல் மாறல அப்படின்னா நானும் இன்னைக்கு அந்த இடத்துல தானே இருந்திருப்பேன். ஸோ அதெல்லாமே நாங்க தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கையில எவ்வளவு புரட்சிகள் வந்து நடந்திருக்கும், எவ்வளவு வந்து நாங்க வந்து திமிரி இருப்போம் அப்படின்றதெல்லாமே வந்து உணர முடியுது. இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பாலியல் விவாகம் நடந்தது இல்லையா, இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் தான். ஒரு ரெண்டு வருஷத்துலயே அவங்களோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த ஒரு அந்த பெண் குழந்தை பருவத்தை தாண்டறதுக்குள்ளேயே வந்து உடன்கட்டை ஏறுதல், தலையில மொட்டை அடிக்கப்பட்டு ஒரு வீட்டுல ஓரமா உட்கார வைக்கப்படுதல், இந்த மாதிரியான மனக்கொடுமைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம சமுதாயத்துல வந்து பெண் குழந்தைகள் வந்து எதிர்கொண்டிருக்காங்க. என்ன சொல்ல போனா இந்த பெண் குழந்தைகளை வந்து இப்ப ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தா, ஆண் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தாக்க ஈஸியா ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிரும். அவங்க வந்து சமூகத்துல வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்காரா இருக்கட்டும், சில தன்னோட திறமைகளை வந்து வெளிக்கொணர்றதா இருக்கட்டும், ஆனா பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லை. இத வந்து நம்மளோட அரசும் வந்து கருத்துல வந்து வச்சுட்டு சில நடைமுறைகள்லாம் படுத்துறாங்க. ஆனா என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து பூப்படைகிற வரைக்கும் தான் வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து விளையாட விடுறதா இருக்கட்டும், ஒரு சமூகத்துல வந்து சில திறமைகளை வளர்க்கிற விதமா வந்து போய் பேச சொல்றது கலந்துக்க சொல்றதா இருக்கட்டும், அது வரைக்கும் தான் நடக்குது. அந்த பூப்பைதல் அந்த மாதிரி ஆன பிறகு பெண் குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கப்படுறாங்க, விளையாட போவேணா அங்க போவேணா அப்படின்றது இன்ன வரைக்குமே இருக்கு. அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து 50% பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கும் வந்து கல்வி மறுக்கப்படுது. அந்த கல்வி கிடைச்ச அந்த 50% பெண் குழந்தைகளும் பாத்தீங்கன்னா மேற்கல்விக்கு வந்து அதுல பாதிதான், 25% பெண் குழந்தைகள் தான் வந்து போறாங்க. இன்னொன்னு நம்மளுக்கு 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்குமே வந்து சிறுமிகள் தான், பெண் குழந்தைகள் தான் அவங்களை எடுத்துக்கணும். இந்த 12ஆம் வகுப்பு முடிகிற வரைக்குமே இந்த குழந்தை பருவம் வந்து ஒரு 3 பகுதியா கூட பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு 5 வயசுக்கு உள்ள குழந்தைகள், அதுக்கப்புறம் அந்த 5 வயசுக்கு மேல ஒரு 8-10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள், அப்புறம் அந்த 10 வயசுக்கு மேல 15, 16, 17 வயசு வரைக்கும் வளரிளம் பருவத்தில் இருக்கிற சிறுமிகள், இந்த 3 பிரிவுகள்லையுமே வந்து அவங்களோட மனநிலை எப்படி எப்படி மாறுது, அவங்களுக்கு வந்து பெற்றோர்களாக அப்புறம் ஆசிரியர்களாக சமூகத்துல உள்ள பொதுமக்களாக என்ன என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெளிவா யோசிச்சோம் அப்படின்னாவே பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிரும். நம்மளோட அரசாங்கமும் சரி உலக அளவுலயும் சரி, அதாவது சில மேம்பாட்டு நம்ம சமூக மேம்பாட்டு துறைகள் இவங்க எல்லாமே வந்து புறக்கணிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு, அப்புறம் வந்து சின்ன வயசுலயே தவறு இழைக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய சட்ட திட்டங்கள் மூலமா துணை இருக்கிறாங்க, நிறைய ஆலோசனைகள் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப சைல்டு ஹெல்ப் லைன் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கேயாவது குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து சாலையில இருக்கிறத பார்த்தாவோ இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு அத்துமீறல் நடந்தா கூட நம்ம வந்து 1-0-9-8 அந்த நம்பரை நம்ம தொடர்பு கொண்டு அந்த குழந்தையோட பிரச்சனைகளை சொல்லலாம். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரியான வழிகள், இந்த மாதிரியான நிறைய கரங்கள் வந்து உனக்கு உதவிக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைகள் கிட்ட சிறுமிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, செய்திகளை சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா அது வந்து சரியானபடி இன்னும் போகல அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரத்துல வந்து ரொம்ப மெயினா இப்ப சமூகத்தை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா புதுசா வந்த உணவு பழக்க வழக்க முறைகள். இந்த உணவு பழக்க முறை மாறுபாட்டால நேரடியா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா பெண் குழந்தைகளோட உடல், பெண் குழந்தைகளோட உடல் அமைப்பு. இதுதான் ஏன் அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து உயிரை வந்து தனக்குள்ள தாங்கி அதை வளர்த்து வெளியில கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பனா அந்த பெண் குழந்தையா இருக்கும் பொழுது அந்த உடல்ல எவ்வளவு சத்தான உணவுகள் கொடுத்து அதை பராமரிச்சு வளர்த்து வரணும். ஆனா இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா பிராய்லர் கோழி இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா சிறுமிகளும் சின்ன வயசுக்காரங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுற மாதிரிதான் வந்து உணவு பழக்க முறைகள்லாம் இருக்கு. தாராளமா அரசு வந்து இதை வந்து தடையே பண்ணலாம். ஏன் அப்படின்னா பேசே வந்து அடிப்படையே நம்மளோட ஆரோக்கியம் தான். நம்மளோட ஆரோக்கியமே கீழே கெட்டு போகுது அப்படிங்கையில எதுக்காக அந்த உணவு தேவையே இல்லை இல்லையா. அதனாலதான் வந்து சிறுமிகள் வந்து சீக்கிரமே பூ பெய்திடுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து மருத்துவர்களே வந்து ஆய்வு பண்ணி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கையில தாராளமா ஒரு ஆரோக்கியத்திற்கு கேடான ஒரு உணவு பழக்கத்தை வந்து இனிமே செய்ய வேணாம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அரசு. அரசுக்கு வந்து நான் இந்த கருத்தையும் கூட முன்வைக்கிறேன். நுகர்வு கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், இதை வந்து எப்படி விற்கிறது. இதே மாதிரிதான் உணவுகளையும், ஒவ்வொரு உணவுகளையும் நான் வந்து சொல்றது பிராய்லர் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால அந்த பேரை சொல்றேன். அதே மாதிரி பாக்கெட் பால், இன்னொரு பாக்கெட் பால் வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க சிறுமியா இருக்கையிலேயே ஆரம்பிச்சிருது. அவங்க எப்ப வந்து பூப்பெய்துறாங்களோ அப்பவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருது. அதனால அரசாங்கம் உண்மையாலுமே வந்து பெண் குழந்தைகள் மேல அக்கறை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது தைரியமா அவங்க வந்து ஒரு சட்டமா போடலாம். சட்டம் போட்டா மட்டும்தான் வந்து மாறக்கூடிய நிலைமையில நம்மளோட உணவு பழக்கங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து இன்னைக்கு வீட்டிலேயே ஆரம்பிக்குது. வீட்டிலேயே தன்னோட உறவுகளுக்குள்ள இருக்கிற எதிர்பாலினத்தவர்களால பெண் குழந்தைகளுக்கான அந்த பாலியல் சீண்டல்களா இருக்கட்டும், அடக்குமுறையா இருக்கட்டும், எல்லாமே வந்து வீட்டிலேயே ஆரம்பிக்குது. வீட்டில இருந்து அவங்க வெளியில வரையில பள்ளி, எவ்வளவோ நியூஸ் பாக்குறோம், செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். பள்ளியில அவங்க வந்து பயணிக்கிற பொது இடத்துங்கள்ல தினம் தினம் வந்து பெண் குழந்தைகள் வந்து பிரச்சனைகளை வந்து மன ரீதியான பிரச்சனைகளை வந்து வெளியில சொல்ல முடியாம எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப சமீப காலமா வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது, ஆண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னைய கேட்டா இந்த குட் டச் பேட் டச் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து அவங்க புரிஞ்சுக்கொள்ற மாதிரி நம்ம சொன்னா போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வீட்டை விட்டு ஒரு பெண் குழந்தை வெளியில வருது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஒரு மூன்றாவது மனுஷங்க வந்து தொடவே கூடாது, தொட்டாவே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இயற்றினாதான் இப்ப வந்து இருக்கிற அந்த சிறுமிகளுக்கே பாலியல் கொடுமைகள்லாம் எவ்வளவோ நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நடக்காம பண்றதுக்கு ஏதோ ஓரளவு நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தொடவே கூடாது, அவ்வளவுதான், இது வந்து சட்டம் போடணும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற டைம்ல ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து அதன் பிறகு வந்து அவங்க குட் டச் பேட் டச் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறதும் என்னோட கருத்து. பெண் குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள வந்து நிறைய ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட அரசு, சுகாதார மேம்பாட்டுத்துறை, அப்புறம் காவல்துறை, அப்புறம் சமூக ஆர்வலர்கள், இவர்களோட மூலமாலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அரசு வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் அவங்க வெளிப்படுத்திட்டாங்க, வெளிப்படுத்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க உடனே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கவும் அவங்களுக்கு ஆலோசனை பண்ணவும் நம்மளோட அரசு வந்து நிறைய நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க சின்ன வயசுலயே அந்த சிறுமிகளுக்கு வந்து வாசிப்பு பழக்கத்தை வந்து நம்ம உண்டுபடுத்தணும். அதாவது முதல் வகுப்புல இருந்தே வந்து ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்கிறது, அவங்களுக்கு வந்து கற்பனை திறனை மேம்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள இறங்க இன்னும் கொஞ்சம் அந்த தைரியம் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வெளியில வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அரசு சார்ந்த சில செயல் திட்டங்கள் எடுக்கையில இந்த வாசிப்பு சார்ந்த திட்டங்களையும் வந்து அரசு வந்து ரொம்ப வேகமா வந்து பெண் குழந்தைகள் கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு உயிரை, அதாவது ஒரு குழந்தைய உருவாக்கி சுமந்து வளர்த்து வெளியே இந்த பூமிக்கு அனுப்புற பெண் வந்து எவ்வளவு ஒரு மாபெரும் சக்தியா இருப்பா அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் வந்து உள்வாங்கி உணர்ந்தாலே பெண்களுக்கான பாதுகாப்பு சூழல் வந்து தானாகவே உருவாகிடும். நம்ம அதுக்கு மெனக்கெட கூட வேணாம். கனவுகளுடன் பயணிக்கும் சிறுமிகள் வாழ்வில் வலிமையான பெண்களாக உருவெடுப்பாங்க. அப்படி வலிமையான பெண்களாக உருவெடுக்க வைக்க வேண்டியது ஒரு சிறுமியை பெற்றோர்களாகிய, ஆசிரியர்களாகிய, பொதுமக்களாகிய நம்மளோட கடமைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணரணும். கனவுகளை வந்து சிறுமிகளுக்குள் விதைப்போம், அவங்கள வந்து வலிமையான பெண்களாக உருவாக்குவோம், இந்த சமுதாயத்தையும் நாம வலிமையாக்குவோம். இன்றைய சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு என்னோட இந்த கருத்துக்களை வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு அளி புதுகை பண்பலைக்கும், இத பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
பெண் குழந்தைகள் தினமான இன்று பெண் குழந்தைகள் பற்றிய தகவல்களையும் அவங்களுடைய மேம்படும் அதோட சிறப்புகள் பற்றியும் பல்வேறு தகவல் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை ஜோமன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கவிஞர் ஜோ டேசி ராணி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.